الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هيلتي ادركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين படைத்தால் ஓனி போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்ல உதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஹத் தாபியீன்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்ல உதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய புனிதமான மஸ்ஜிதில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே புனிதத்தின் பேரரசு பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருக்கச் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் பிரியப்படக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பாதையில் நம்மை வழிநடக்கச் செய்வதோடு உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரமச பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரில் புரிவானாக. உலகத்து இதயமாம் கஅபத்துல்லாவை தவாப் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாட்சி செய்யும் மதீனா முனவ்வரா சென்று அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நிறைவாக தந்தரில் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இன்று மஹ்ஃபிரத்தினுடைய பத்தின் கடைசி இரவு, 20வது இரவு. அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாவ மன்னிப்பை அவனிடம் பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டும் விடைபெறும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். அடுத்த வருடம் ரமலானை அடைந்து அதில் இந்த மஹ்ஃபிரத்தையும் நாம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தரில் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, வாழ்க்கையில் இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்ற அமைப்பில் நம்முடைய அடுத்த வீட்டுக்காரர்களோடு எப்படி உறவாட வேண்டும், நம்முடைய குடும்பத்தினர்களோடு எப்படி நம்முடைய பண்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற அந்த வரிசையில் நமக்கு மிகவும் நெருக்கத்திலும் நெருக்கமானவர்கள் தாய் தந்தையர்கள். இதை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் சரி உலகியல் கண்ணோட்டத்திலும் சரி தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையாவது நினைவூட்ட வேண்டும் போல இருக்கிறது. சமுதாயத்தில் தாய் தந்தையர்களை மதிக்காத தன்மை வளர்ந்து வருகிறது. பார்க்கிறோம், முதியோர்கள் இல்லம் ஆங்காங்கு திறக்கப்படுகிறது இஸ்லாமியர்களுடைய பெயரிலும். ஏன் அப்படி திறக்கப்படுகிறது? பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லாத சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததன் காரணத்தினால் அங்கு செல்லலாம். குழந்தைகள் இருக்க அந்த குழந்தைகளை அந்த முதியோர் இல்லத்திற்கு பணம் கட்டி பெற்றோர்களை அங்கே கொண்டு அனுப்பி வைக்கின்ற ஒரு கோரமான சூழ்நிலை சமுதாயத்தில் உருவெடுத்து வருவதன் காரணத்தினால் வருடந்தோறும் நான் இதை இந்த தலைப்பில் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நிலையை எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நினைக்கின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு தடவை இது நினைவூட்டப்பட்டால் போதுமாகாது, ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை நினைவூட்ட வேண்டும். நினைவூட்டுதல் இருக்கிற பொழுது அது கொஞ்ச நாள் வேலை செய்கிறது, பல்லை கடித்து விட்டு தாய் தந்தையர்களுக்கு மரியாதை செய்கிறான், அதற்கு பின்னால் மறந்து விடுகிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மூன்று விஷயங்களை மூன்றோடு இணைத்துச் சொல்வான். அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அத்தியுஸ்ஸலாத வாத்துஸ் ஸகா, தொழுங்கள், ஜகாத் கொடுங்கள், எல்லா இடத்திலும் சேர்த்து தான் சொல்வான்.
அதே போன்று அடுத்து அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்கள், தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். இப்படி மூன்றையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து செல்கிறான். அனிஷ்குர்லி, எனக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும், நீ இந்த உலகத்தில் உருவெடுப்பதற்கு நான் தான் காரணம். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை மனிதராக படைப்பதற்கு நான் தான் காரணம், நீ வாழ்வதற்கு நான் தான் காரணம், எல்லாவற்றுக்கும் நான் தான். உள்ரங்கத்தில் நான் காரணமாக இருந்தாலும் உலகத்தில் நீ பிறப்பதற்கு அடிப்படை காரணம் உன்னுடைய தாயும் தந்தையும். உலகத்தில் வெளிரங்கமான பார்வையில் உள்ரங்கத்தில் அல்லாஹ்தான் நம்மை படைக்கிறார். இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் உருவெடுப்பதற்கு உண்மையான காரணகர்த்தாவாக இருப்பவர்கள் தாய் தந்தையர்கள். அந்த தாய் தந்தையர்களிடத்தில் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் தாய் தந்தையர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரீஹுல் வலதி ரீஹுல் ஜன்னா. அழகான வார்த்தை. சின்ன குழந்தையை எங்க பார்த்தாலும் அது யாருடைய குழந்தை என்று பார்க்காமல் எடுத்து கையில் எடுத்து முத்தி முகர்ந்து கொடுக்கிறோம். அது ஒரு பண்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் பிடித்து முத்தமிட்டு மகிழ்வதை பார்த்த அக்ரா இப்னு ஹாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், எனக்கு 10 மக்கள் இருக்கிறார்கள், நான் ஒருவரை கூட முத்தம் கொடுப்பதில்லை என்று சொல்லுகிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிருபை காட்டவில்லை என்றால் அல்லாஹ் கிருபை காட்ட மாட்டான். குழந்தைகளிடத்தில் கிருபையாக நடக்க வேண்டும், அன்போடு நடக்க வேண்டும். கண்டிப்பதை கூட தற்காலத்தில் கண்டிப்பு என்பது ஒரு முரட்டுத்தனமாக மாறி குழந்தைகளுக்கு அடி என்றால் பயம் இல்லாமல் ஆகிவிட்டது. தாய் தந்தையர்களுடைய ஏளனம் ஏச்சி என்றால் அது கேலியாக மாறிவிடுகிறது. தாய் தந்தையர்களால் கண்டிக்க முடியவில்லை குழந்தைகளை. நாங்கள் எப்படி கண்டிக்க, அடித்தால் அதை பற்றி அவன் பொருட்படுத்துவதில்லை, திட்டினால் அதை எடுத்துக்கொள்வதே இல்லை, வீட்டை விட்டு துரத்தினால் தயாராக இருக்கிறான் போவதற்கு. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு காரணம் கண்டிக்க தெரியாத கண்டித்தல், முறைப்படி இல்லாத முறையில்லாத கண்டித்தல். பிள்ளைகளிடத்தில் அன்பு இதயத்தில் இருக்க வேண்டும், வெளிப்படையில் கண்டிப்பை காட்ட வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் அடித்து பழகக்கூடாது. அதுவும் குழந்தைகளை யாரையும் கன்னத்தில் அடிக்கக்கூடாது. குழந்தைகளை பெற்றெடுத்த மக்களை கன்னத்தில் அடித்து பழகக்கூடாது. குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அழகான பெயர் வைக்க வேண்டும். 7வது நாள் குழந்தைகளுக்கு அக்கீகா என்ற முறையில் ஆடுகளை அறுத்துக் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தலைமுடியை எடுத்து தங்கம் அல்லது வெள்ளியினுடைய நிறுவைக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். இதுவரையிலும் அக்கீகா நமக்கு கொடுக்காமல், நம்முடைய பெற்றோர்கள் வசதி இல்லாமல் கொடுக்காமல் இருந்தால் நமக்கு நாமே அக்கீகா கொடுக்கலாம். எனக்கு இதுவரையிலும் கொடுக்கலை என்ற நியத்தோடு கொடுக்கலாம். இப்படி அழகான பெயர் வைக்க வேண்டும். இப்பொழுது பெயர் வைப்பது என்றால் இந்த ஊர்ல இல்லாத ஒரு புதிய பெயரை சொல்லுங்க. அது இப்ப இன்டர்நெட்ல பெயர் பெயர் பட்டியலுக்குன்னு ஒரு அட்ரஸோட பெயர் பட்டியல் வரும். அது நம்ம ஊருக்கு பொருந்தாத நிறைய பெயர்கள். அதுல எங்க ஊர்ல ஒரு பெயர் ஹம்தான்னு பெயர் வைக்க நினைக்கிறான் ஒருத்தன். ஹம்தா ஹம்தான் அதுக்கு அர்த்தம் இருக்குது, அவனை புகழ்கிறேன், அல்லாஹ்வை புகழ்கிறேன். அரபிகளுடைய பெயர் முகமது ஹம்தான் எல்லாம் அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். இப்படி நம்ம ஊருக்கு பொருத்தம் இல்லாத பெயர்கள், அதே போன்று அர்த்தமில்லாத பெயர்கள். ஊருக்கு புதுசா இருக்கணும், அது நவீனமா இருக்கணும், சின்ன பெயரா இருக்கணும், யாரும் வைக்காத பெயரா இருக்கணும். இப்படியெல்லாம் பெயருக்கு நாம் நிபந்தனை போடாமல் அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய பெயர்கள், சஹாபாக்களுடைய பெயர்கள், பத்ரீன்களுடைய பெயர்கள், அர்த்தமுள்ள புது பெயர்கள், அழகான அர்த்தமுள்ள புது பெயர்கள் வைக்கலாம். இப்படி அழகான பெயர் வைத்து ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிற பொழுது குழந்தை அன்பாக வளரும். வீட்டில் இன்னொன்றையும் பெரியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் தாய் தந்தையர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுமார் ஒரு 40 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு 10 வயதில் ஒரு மகன், 10 வயதில் ஒரு மகன், 12 வயதில் இன்னொரு பெண் குழந்தை, இப்படி 2 பிள்ளைகள். இந்த 40 வயதில் இருக்கக்கூடிய தகப்பனுக்கு வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் இருப்பார்கள் வீட்டில். இந்த 40 வயது தந்தை தன் 10 வயது மகனிடமிருந்து 12 வயது மகளிடமிருந்து ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறான், தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் அந்த 40 வயதை தாண்டிய அந்த மகன் தன்னுடைய வாப்பாவுக்கும் தன்னுடைய உம்மாவிற்கும் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு மரியாதை செய்வதில்லை. அவர்களை எதிர்த்து பேசுவது, உதாசீனமாக சொல்வது, அவர்களுக்கு நல்ல நிலையில் உணவு கொடுப்பதில்லை. இதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அவன் 10 வயசிலிருந்து இதை பார்க்கிறான். பாப்பாவுக்கு அவர்கள் தாய் தந்தையர்கள் தானே, இவங்க அவர்களிடத்தில் எப்படி நடக்கிறார்கள்? கண்ணியமாக நடக்கிறார்களா? பேச்சுக்கு மரியாதை கொடுக்கிறார்களா? அவர்களை எள்ளி நகையாடுகிறார்களே. அவன் வளர்ந்து வருகிறான். 10 வயதிலிருந்தே பாப்பாவை தந்தையை எதிர்ப்பதற்கு பழகுகிறான். இது ஒரு மோசமான பழக்கம் சமுதாயத்தில் உருவாகி வருகிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு மரியாதை கொடுக்காத மனோபாவம். கேட்டா அவங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சுதே, அவங்க எதையாவது பேசிட்டு இருப்பாங்கோ, பேசாம கிடைங்கோ, இது மாதிரி கொடுமையான வார்த்தைகள். ஏதாவது ஆலோசனை சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்படி எதிர்த்து பேசுவது, இது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற பாடமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமும் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் முறையோடு நடக்க வேண்டும். பெற்றோர்கள் வயசு ஆயிட்டுனா வயசு ஆனதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு வயசு வந்துட்டு அல்லாஹ் சொல்லா இப்படியே வார்த்தையை சொல், அவர்களுக்கு வயது முதிர்வு ஏற்பட்டு விட்டால் பலா தக்குமா உப்பின் சொல்லாத, இதெல்லாம் ஒரு ஆலோசனையா, பலா தன்ஹருமா அவர்களை விரட்டாதீர்கள், அங்க போய் உட்காரு இங்க போய் உட்காரு விரட்டாதீர்கள், கவுலன் கரீமா நளினமான இனிமையான அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள். இது எங்கிருந்து பழக வேண்டும்? வீட்டில் நம்முடைய பெற்றோர்களை வைத்து அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். நம்மிடத்தில் கூட விளையாட்டிற்காக ஒரு கதை சொல்வார்களே, தன்னுடைய தகப்பனுக்கு உணவு கொடுப்பதற்காக பழைய ஒரு தட்டை, தீங்கான் தட்டை, ஒடிந்து போன தட்டை தன்னுடைய தகப்பனுக்கு, ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு 40 வயசு உள்ளவர், அவனுடைய தகப்பனுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி ஒடிந்து ஓட்டையாகி போன ஒரு தட்டையை வைத்திருந்தான். ஒரு நாள் அதை தூக்கி எறிகிறான் கோபத்தில். இதை இவனுடைய மகன், 10 வயசு மகன், ஓடி போய் எடுத்தானான். எதுக்குடா எடுக்காதேன்னு கேட்க சமயம் அவன் சொன்ன பதில், பாப்பா நீங்க வயது முதிர்ந்து வருவீர்களே, உங்களுக்கு சாப்பாடு தெரியதுக்கு இப்பவுமே தயார் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆனால் நிதர்சனமாக இது வேறொரு ரூபத்தில் நடைபெறுகிறது. தன்னுடைய தாய் தகப்பனை மதிக்காமல் தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் ஒழுக்கம் எப்படி வளரும்? ஒழுக்கம் வளராது. அல்லாஹ் ஏன் நீ விரட்டாத, நீ சீனுள்ள வார்த்தையை சொல்லாதேன் ஏன் சொல்கிறான் என்று விளக்கம் சொல்லுகிற பொழுது, வயது முதிர்ந்தால் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவார்கள், அவர்களுடைய பேச்சில் மாற்றங்கள் வரலாம், ஆனால் நீ சீ என்று சொல்லாதே, கொஞ்சம் கஷ்டம்தான், சொல்வதற்கு சிரமம்தான், தீ என்று சொல்ல வேண்டியது வரும் சொல்லாதே, விரட்ட வேண்டியது வரும் விரட்டாதே. அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையர்களுக்கு நாம் வசிய செய்திருக்கிறோம், அவர்களிடத்தில் நல்ல முறையில் தாய் தந்தையர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று. அப்படி நம்முடைய குழந்தைகளிடத்தில் இரக்கத்தோடு நடக்க வேண்டும், அவர்களிடத்தில் பண்போடு நடக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன பொருள் வாங்கினாலும் குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை காட்டக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், சில சமயத்தில் இயற்கையிலே நமக்கு ஒரு பிள்ளை மேல பாசம் அதிகமா இருக்கலாம், அது இயற்கை. சில சமயங்களில் அந்த குழந்தை நமக்கு கட்டுப்படுவதன் காரணத்தினாலோ வேறு சில காரணத்தினாலோ ஒரு குழந்தையின் மீது பாசம் இருக்கலாம், அதை வெளிக்காட்டக்கூடாது. எந்த பொருள் வாங்கினாலும் சமமாக பங்கு வைத்துக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சமமாக பங்கிட்டுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாசத்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை பாசத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக காட்டியதன் காரணத்தினால் சகோதரர்களெல்லாம் அவர்களை பிடிச்சி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. நீ பாப்பாவோடு இருக்க வேண்டாம், இருந்தால் எங்கள் பாசம் இல்லாமல் ஆகிவிடும் என்று. இப்படி அழகான வழிமுறையை குழந்தைக்கு சொல்லி தருகிற பொழுது குழந்தைகள் தாய் தந்தையர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே அறுதியிட்டு சொல்கிறான். நான் வசிய செய்கிறேன், நீங்கள் அனிஷ்குர்லி எனக்கு நன்றி செலுத்துங்கள், தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று. அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய வாசனை வாசனையை விட்டும் 500 மைல் 500 வருட தொலைதூரத்துக்கு அப்பால் 2 நபர்கள் இருப்பார்கள். சொர்க்கத்தின் வாசனையை கூட அவர்கள் நுகர முடியாது. 500 வருட தொலை தூரம் ஒரு வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் 500 வருடம் சென்றால் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொர்க்கம் அகலமாக இருக்கும். யாருக்கு? 2 நபர்களுக்கு. ஒன்று தாய் தந்தையர்களுக்கு வேதனை செய்பவன், இன்னொன்று குடும்பத்தை முறித்து வாழ்பவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்தாலும் அது பரிபூர்ணமான பணிவிடையாக ஆகாது. உங்க தாய் தந்தையர்கள் அடிமையாக இருந்து அவர்களை விலைக்கு வாங்கி நீங்களே உரிமை விட்டாலும் கூட பரிபூர்ணமான முறையில் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ததாக ஆகாது என்கிறார்கள். யமனில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். நாயகமே, நான் யமனில் இருந்து தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கிறேன், உங்களோடு போரில் கலந்து கொள்ளலாம் என்ற ஆசையோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூரத்திலிருந்தா வருகிறீர்கள், இவ்வளவு அகலமான தொலைவில் இருந்தா வருகிறீர்கள், உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். ஆம், எனக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், அவர்களை கண்காணிக்க யாராவது இருக்கிறார்களா? இல்லை நாயகமே. வேகமாக செல்லுங்கள் ஊரை நோக்கி. ஊரை நோக்கி சென்று உங்களுடைய தாயையும் தந்தைக்கும் பணிவிடை செய்து கொண்டிருங்கள். தௌஹீதுக்கு அடுத்து அதுதான் உங்களுக்கு முதல் பணி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய போர் பணி, இஸ்லாமிய ஜிஹாது, அந்த ஜிஹாதுக்கு வந்த ஆர்வத்தோடு வந்த ஒரு மனிதரை உங்களுடைய கடமையை உணர வைத்து, சகோதரரே, யமனிலிருந்து வருகிறீர்கள், பக்கத்து ஊராக இருந்தால் கூட தாய் தந்தையர்களுக்கு வேகமாக சென்று பணிவிடை செய்துவிட்டு ஜிஹாதில் கலந்து கொள்ளலாம். முடியாது. ஜிஹாத் என்பது யாரும் பலர்கள் செய்யலாம், உங்கள் தாயையும் தந்தையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்புகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நடக்கின்ற நடைமுறை அப்படித்தானே இருக்கிறது, தாய் தந்தையர்களா எது எடுத்தாலும் தடை சொல்கிறார்கள், எங்காவது நானும் மனைவியும் சேர்ந்து வெளியில் செல்லலாம் என்று புறப்படுகிற பொழுது வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். ஒரு சந்தோஷமாக சுற்றி வரலாம் என்று புறப்பட்டால் வேண்டாம் என்று தடையாக அல்லவா இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் கடுமையாக நடக்காமல் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை பார்த்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாமும் ஒரு நாள் அப்படி ஆவோம், நம்முடைய பிள்ளைகளும் நம்மை இப்படி எதிர்பார்க்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பண்போடு சொல்லலாம், அருமை தந்தையே, நாங்கள் இன்ன வேலையாக செல்கிறோம், இது ஒரு நிர்பந்தமான வேலை, இல்லை சந்தோஷமான வேலை என்று ஒன்றுக்கு பல தடவை சொல்லி துஆவை வாங்கி செல்வது என்பது சிறந்த வழியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் பெற்றெடுத்த குழந்தை, அன்பு குழந்தை, சிறு குழந்தை, அந்த குழந்தை இடத்திலே தவறு வருகிற பொழுது, நாம் பாசத்தை கொட்டி வளர்க்கிற குழந்தையாக இருந்தால் தவறு வருகிற பொழுது அந்த தவறை எப்படி திருத்துகிறோம்? ஒன்றுக்கு பல தடவை சொல்கிறோம், மகனே மகளே இப்படி செய்யாதே இப்படி செய்யாதே என்று பல தடவை சொல்லி சொல்லி திருத்துகிறோமே, அதே போன்ற நிலைதான் சுகுப்பில்கள். வயசாகிவிட்டால் சிறு குழந்தையின் நிலைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். குழந்தையை எப்படி அன்போடு பாசத்தோடு தட்டி கொடுத்து அவர்களிடத்தில் நாம் ஒழுக்கத்தை பயிற்றுவிக்கிறோமோ அதே போன்று இவர்களிடத்திலிருந்தும் துஆவை ஒன்றுக்கு பல தடவை சொல்லி வாங்கலாம். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், என்னிடத்தில் மட்டும் கொஞ்சம் கடுகடுத்த குணத்தோடு நடக்கிறார், நான் எப்படி நடந்து கொள்வது என்று. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்த சமயத்தில் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார் மக்காவிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாமாகவில்லை, இஸ்லாத்தை தழுவவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறார்கள், நான் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வந்துவிட்டேன், என்னுடைய தாயாரோ காஃபிராக இருக்கிறார்கள், இஸ்லாத்திற்கு மாறுபட்ட கொள்கையுடையவர்களாக இருக்கிறார்கள், இப்பொழுது என்னிடத்தில் வந்து என்னோடு சேர்ந்து விடுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், நான் சேர்த்துக் கொள்ளலாமா என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தாயை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்கள் மதம் மாற்றமாக இருக்கலாம் ஆனால் உங்களை பெற்றெடுத்த தாய் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு காஃபிரான தாயை கூட சேர்த்து வாழும்படி அவர்களிடத்தில் கண்ணியமாக நடக்கும்படி கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு கட்டம் என்றால் இது ஒரு கொடுமையான ஒரு கட்டம். உபை இப்னு சலூல் முனாஃபிக் கூட்டங்களுடைய தலைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு எதிரி இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இஸ்லாத்தின் முழு எதிரி. அவர்களுடைய மகன் ஒரு நல்ல சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல தடவை வருவார்கள். நாயகமே உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார், உங்களிடத்தில் வந்து நல்ல முறையில் நடிக்கிறார், ஆனால் எதிரிகளிடத்தில் இருந்து சதித்திட்டம் தீட்டுகிறார், அவருடைய தலையை நான் வெட்டிவிடட்டுமா என்று மகன் கேட்கிற பொழுது அன்பு சகாபியே, அன்பு தோழரே, உங்கள் தகப்பன் உங்களை பெற்றெடுத்தவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள், அப்படி செய்ய வேண்டாம், அவருக்கு துஆ செய்யுங்கள் என்று கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டம் அந்த முனாஃபிக் கடைசி நேரம் இறப்பினுடைய அந்த கடைசி கட்டத்தில் கிடந்து கொண்டிருக்கிறான். ஓடி ஓடி வருகிறார் இந்த சஹாபி நாயகத்திடத்தில் வந்து, நாயகமே நீங்க கொஞ்சம் தண்ணி ஓடி நீங்க குடிச்சுக்கிட்டு மீதி தண்ணீரை கொண்டு பாருங்கள், வரக்கத்தான் அந்த தண்ணீரை கொண்டு என் தகப்பனுக்கு கொடுக்கட்டும், அந்த பொருட்டால் அவருக்கு அவருடைய நிபாக்கு தன்மையெல்லாம் அல்லாஹ் மாற்றிக் கொடுப்பான் என்று சொன்னதும் பொறுமையின் சிகரமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாட்டை கற்றுத்தந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருமை தோழரே உடனே செய்யுங்கள் என்று ஊழையில் தண்ணீர் எடுத்து அதை குடித்து மீதி தண்ணீரை வரக்கத்தான தண்ணீரில் கண்மணி நாயகம் ஓதி கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த தண்ணீரை அந்த மகன் அன்போடு கொண்டு சென்று தந்தையாரிடத்தில், அருமை தந்தையே கண்மணி நாயகத்தினுடைய வரக்கத்தான தண்ணீர் குடியுங்கள் என்று சொன்ன சமயத்தில் அந்த தந்தை ஒரு கொடுமையான வார்த்தையை சொன்னார். இந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த நேரத்தில் உன் தாயின் திருநீரை கொண்டு வந்தால் கூட நான் குடித்திருப்பேன், ஏன் இதை கொண்டு வந்தாய் என்று கடுகடுப்போடு சொன்ன சமயத்தில் ஓடோடி வருகிறார் அந்த சஹாபி, நாயகமே இப்பொழுது நான் கடுமையாக நடக்கட்டுமா? வேண்டாம், கடுமையாக நடக்காதீர்கள், உங்களை பெற்றெடுத்த தாயார், உங்களை பெற்றெடுத்த தந்தையார் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள் என்றால் அருமையானவர்களை நானும் நீங்களும் நினைத்து பார்க்க வேண்டும். தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை இல்லாமலாக்கப்படுகிற காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தண்டனைக்கும் பாவத்துக்கும் அதனுடைய கூலி ஆகரம் வரையிலும் மறுமை நாள் வரையிலும் பிந்தி வைக்கப்படும். ஆனால் தாய் தந்தையர்களுக்கு ஒரு மனிதன் வேதனை செய்கிறார் என்றால் அதனுடைய பரிகாரத்தை அல்லாஹ் உலகத்திலேயே அனுபவிக்க கொடுப்பான் என்கிறார்கள். தாங்கி கொடுத்த மகனை கொண்டு இவர்கள் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். அல்லாஹ் தாயையும் தந்தையையும் நமக்கு வயது முதிர்ந்த காலத்தில் தந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பரக்கத், ஒரு பேரருள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த நியமத், அந்த நியமத்தை நியமத்தாக அனுபவிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், நாயகம் எனக்கு போருக்கு அனுமதி தாருங்கள். கண்மணி நாயகம் கேட்டார்கள், உங்களுக்கு தாயார் இருக்கிறார்களா? ஆமாம், இருக்கிறார்கள் நாயகமே, வயது முதிர்ந்த தாய். அப்படியா? அந்த தாயின் காலடியில் சோனம் இருக்கிறது, அந்த தாய்க்கு பணிவிடை செய்தால் போரும். வாளின் நிழலில் சுவர்க்கம் என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை அழிக்க முற்பட்ட எதிரிகளுடைய கடுமையான தொல்லை ஏற்பட்ட காலத்தில் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் தாயின் பாதத்தின் கீழால் சுவர்க்கம் இருக்கிறது, அங்கே போய் தேடிக்கொள்ளுங்கள், பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆயுதந்தையர்களுடைய பொருத்தம் என்பது அல்லாஹுடைய பொருத்தமாக இருக்கும், தாய் தந்தையர்களுடைய வெறுப்பு அல்லாஹ்வுடைய வெறுப்பாக இருக்கிறது. கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஒமன் அஸ்பஹ மர்மியல்லி அபவைஹி, யாராவது ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையர்கள் திருப்திபட்ட முறையில் காலையில் விழிக்கிறான் என்றால் அஸ்பஹ லஹு பாபானி ஃபில் ஜன்னா, சுவனத்தில் அல்லாஹு தாலா அவனுக்கு இரண்டு வாசல்களை திறக்கிறான். இதே போன்று மாலை நேரத்திலும் அவனுடைய தாயும் தந்தையரும் அவனை திருப்திபட்ட முறையில் அவனுக்கு மாலை நேரம் ஏற்பட்டால் அதே போன்று இரண்டு வாசல்களை அல்லாஹ் திறக்கிறான் சுவனத்தின் பக்கம். ஆனால் மாற்றமாக அதிருப்தியான முறையில் ஒரு காலை நேரம், ஒரு மகனுக்கு தாய் தந்தையர்கள் அதிருப்திபடக்கூடிய முறையில் ஒரு காலை நேரம் வருகிறது, அவனுக்கு இரண்டு வாசல் திறக்கப்படுகிறது, சுவனத்தை நோக்கி அல்ல நரகத்தை நோக்கி என்றார்கள். மாலையிலும் அது அதிருப்தி என்றால் மாலையிலும் நரகத்தை தோக்கி இரண்டு வாசல்கள் திறக்கப்படுகிறது என்கிறார்கள். அருமையானவர்களே, இதையெல்லாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் வைத்து நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த நேரத்தில் ஒரு சஹாபி ஹிஜ்ரத் செய்து வந்து விடுகிறார்கள். வந்து நாயகத்திடத்தில் சொன்னார்கள், நாயகமே எனக்கு பையச் செய்து வாருங்கள், நான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் மக்காவை விட்டு வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் கதறி அள அள நான் ஓடி வந்தேன் என்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தை தழுவி விட்டீர்களா? மக்காவை நோக்கி ஓடுங்கள். உங்களுடைய தாயும் தந்தையரும் நீங்கள் வருவதை பார்த்து எவ்வளவு கதறி அழுதார்களோ அதே தாயையும் தந்தையையும் திருப்பி வையுங்கள். அதில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்று நம்முடைய கண்மணி நாயகம் நமக்கு ஒரு அழகான பாதையை சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு பிடிக்காத நேரமா? தாய் தந்தையர்கள் சற்று கோபமாக இருக்கிறார்களா? அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அல்லது எதிர்த்து பேசிவிட்டோமா? சில சமயங்களில் நம்மை அறியாமல் எதிர்த்து பேசிவிட்டோமா? அடுத்த நேரத்தில் தாயை தந்தையை காலை பிடித்து மன்னித்து விடுங்கள், தெரியாமல் பேசிவிட்டேன் என்று துஆவை பெற்றுவிட வேண்டும். அதுதான் திருப்தியின் அடையாளம். மனித குணத்திலே மனிதனுடைய இயற்கை அமைப்பில் தவறு நிகழ்ந்து விடலாம். ஆனால் அந்த தவறுக்கு உடனடியாக தாயையும் தந்தையையும் கையை காலை பிடித்து துஆவை பெற்றுக் கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வு நிம்மதியாக அமையும். எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான கருத்தை நாம் நம்முடைய மனதில் வைத்தால் நிச்சயம் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வோம். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களே, நம்முடைய தாய் தந்தையர்களுடைய நிலையை விட நம்முடைய காலம் மோசமான காலம் அல்லவா? கொடுமையான காலம் அல்லவா? அநாகரீகம் பரவுகின்ற காலம் அல்லவா? நம் பிள்ளைகள் நம்மை கேவலப்படுத்திவிடக்கூடாதே, கைசீரத்துக்கு ஆளாக்கிவிடக்கூடாதே என்று நினைத்தால் நாம் திருந்துவோம். அல்லாஹு தாலா நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு என்றும் துஆ செய்து அவர்களுடைய துஆவை பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கும் உயரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته أرمي